துப்பறியும் சாம்பு எழுதியவர் தேவன். அத்தியாயம் 26. பழம் பெருச்சாளி. 3 நாளுக்குள்ளாக 6 இடங்களில் இது மாதிரி நடந்து விட்டதாம் சார். தெருவில் தடி எடுத்து கொண்டு போகிறதென்றாலே ஆபத்தாக இருக்கிறதாம் என்றார் டிராமில் ஒருவர். என்னையா இது, வேடிக்கையாக இருக்கிறது. தடியை பிடுங்கி கொண்டு போய் அந்த திருட்டு தடியன்கள் என்ன செய்ய போகிறார்களாம் என்று கேட்டார் பக்கத்திலிருந்தவர். ஒரு தினசரி பத்திரிகைக்குள் முகத்தை மறைத்து கொண்டு சாம்பு இவர்கள் பேச்சை கவனித்தான். முதலில் பேசினவர் சொன்னார், 2 நாளைக்கு முந்தி மவுண்ட் ரோட்டில் ஒரு பெரியவர் அன்றைக்கு தான் வாங்கின கைத்தடியை எடுத்துண்டு அஸ்தமன வேளையில் வாக்கிங் போயிருக்கார். யாரோ ஒரு பயல் பின்னாலேயே வந்து குப்பென்று பாய்ந்து தடியை பிடுங்கிண்டு போயே போயிட்டானாம். அப்புறம் கேளுங்கோ, அக்ரஹாரத்தில் சுப்பிரமணிய தீட்சிதர் ஒரு தடி வாங்கியிருக்கார். அவர் இல்லாத சமயத்தில் ஒருத்தன் வந்தானாம். 2 தடி கம்பை காண்பிச்சு, அம்மா எங்கள் வீட்டில் சிராத்தம், 3 தடி கொடுக்கணும், உங்கள் வீட்டிலே இருக்கிறதை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருக்கான். அதற்குள் தீட்சிதரே அகஸ்மாத்தாக வரவே அதெல்லாம் கொடுக்கறதில்லை என்று சொல்லியிருக்கார். சரி என்று திரும்புகிறார் போல திரும்பினவன் அவர் கையில் இருந்த தடியை வெடுக்குன்னு பிடுங்கிண்டு ஓட்டம் பிடிச்சிட்டானாம்.
ஆச்சரியம் சார், இதை அந்த பேர் வழி ஒருத்தன், அவன் பெயர் என்ன, சாம்புவா வேம்புவா, அவனை விட்டு யாரானும் கவனிக்க சொல்றது தானே என்றார் மற்றவர்.
நான் சொல்றேன், சாம்புதான் வரட்டும், தடுக்க முடியாது, சில விஷயங்கள் நடந்துண்டுதான் இருக்கும் என்று குறுக்கே ஒரு கணப்பாடிகள் விளக்கினார்.
அப்படி சொல்லப்படாது, இந்த சாம்பு என்கிறவன் கவனிச்சு ஒரு காரியத்தை பார்த்தான் என்றால் கண்டுபிடிக்காமல் விடுகிறதில்லை. எல்லோரையும் சொல்கிறார் போல் சாம்புவையும் சொல்லாதீங்கோ என்றார் ஒருவர் உஷ்ணமாக. இவர்களுள் பேச்சு தடிக்கும் போல் இருப்பதை கவனித்த சாம்பு முகத்தை நன்றாக மறைத்து கொண்டான். யாராவது தன்னை அடையாளம் கண்டுபிடித்து சந்தியில் இழுத்து மானத்தை வாங்கினால் என்ன செய்வதென்ற திகில் பற்றி கொண்டது. அடுத்தபடி டிராம் நின்றவுடன் சந்தடியின்றி இறங்கிவிட்டான்.
அஸ்தமிக்க இன்னும் அவகாசம் இருந்தது. பொழுதை போக்க என்ன செய்யலாம் என்று அவன் பார்த்தபோது அவன் இறங்கிய இடம் ஒரு சங்கீத சபைக்கு அருகாமையாக இருந்தது. சாம்புவுக்கும் சங்கீதத்துக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது என்றாலும் பிறர் தொந்தரவு இல்லாமல் சிறிது நேரம் நிம்மதியாக உட்கார்ந்துவிட்டு வரலாம் என்று பட்டது. சட்டென்று சபைக்குள் நுழைந்தான். சபை காரியதரிசிக்கு சாம்புவை நன்றாக தெரியும். அவன் கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு போக தொடங்கிவிட்டார்.
சார் சார், என் போக்கில் விடுங்கள் என்று சாம்பு சொன்னபோது,
மிஸ்டர் சாம்பு, ஏதாவது முக்கிய விஷயமாக இங்கே வந்திருக்கிறீர்களோ என்று அவர் அந்தரங்கமாக கேட்டார்.
ஒரு விஷயமும் இல்லை சார், இந்த பக்கம் வந்தேன் என்று அசடு வழிய சாம்பு சிரித்தான்.
இல்லை, நான் நம்ப மாட்டேன், இத்தனை நாளாக நீங்கள் வந்தீர்களா, விஷயம் ஏதோ இருக்கிறது என்றார் காரியதரிசி.
இது என்ன, கஷ்டமாயிருக்கிறதே, நான் பாட்டு கேட்கப்படாதா என்றான் சாம்பு.
சாம்பு சபைக்குள் நுழைந்த சமயம் கச்சேரி செய்து கொண்டிருந்த சங்கீத வித்வான் கூட சிறிது நேரம் பாட்டை நிறுத்த வேண்டியிருந்தது.
தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்ல தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சாம்பு இருந்த திசையை நோக்கினார்கள். குப்பென்று சாம்புவின் முகம் வியர்த்து தலை சுழன்றது.
இது ஏதடா, எங்கே போனாலும் தொல்லை என்று அவன் சமீபத்தில் காலியாக தென்பட்ட ஒரு நாற்காலியில் சட்டென்று உட்கார்ந்து கொண்டான்.
படபடப்பு அடங்கிய பின் பார்த்தபோது அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஆசாமி அறிமுகமானவனாகவே காணப்பட்டான். வெள்ளை வெளியர் என்ற சட்டை வேஷ்டி, சரிகை அங்கவஸ்திரம், ரிஸ்ட் வாட்ச், காலில் ஸ்லிப்பர், விரல்களில் மோதிரம், ஒரு வெள்ளை பூண் போட்ட தடி, இவைகளுடன் பார்க்க மைனர் போல் தோற்றமளித்தான். யார் இவன், எங்கே பார்த்திருக்கிறோம்? சாம்புவுக்கு பாட்டின் மீது கவனம் செல்லவில்லை. அடிக்கடி அந்த ஆசாமியின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தான். அந்த பேர் வழியும் முதலில் சாம்பு கவனிக்கிறானா என்று கடைக்கண்ணால் பார்த்து கொண்டு வந்தவன் பிறகு தைரியமாக முறைக்கத் தொடங்கினான்.
என்னை தெரியவில்லையா என்று அவனே கடைசியில் சாம்புவை கேட்டான். அதுதான் பார்க்கிறேன் என்றான் சாம்பு அசடு வழிய.
உங்க இன்ஸ்பெக்டர் கோபாலன் இருக்கிறாரே, அவருக்கு தெரியும், இன்றைக்கு காலையில் கூட நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டு போனார் என்றான் அவன்.
ஓஹோ என்றான் சாம்பு மரியாதையாக.
கோபாலன் வந்து, என்ன தம்பி என்றார்.
என்ன விசேஷம், எங்கே இப்படி கால் திரும்பியது, நான் செய்த பாக்கியம் என்ன என்றேன்.
சும்மா தான், நீ ஒழுங்காயிருக்கியான்னு பார்க்கத்தான் வந்தேன் என்றார்.
நீங்க வராம இருந்தாலே ஒழுங்காயிருக்கிறதாகத்தான் அர்த்தம் என்றேன்.
நம்ம வீட்டை ஒரு கட்னோட்டம் போட்டுவிட்டு போனார், நம்ம பேரிலே அவருக்கு அனாவசியமான சந்தேகம். மடியிலே கணம் இருந்தான்னா வழியில பயம். நம்ம வியாபாரம் நாலு பேருக்கு தெரிஞ்சது. என்ன நான் சொல்றது என்றான் அவன். சாம்புவுக்கு ஞாபகம் வந்தது. முன்பு ஒரு சமயம் ஒரு பெரிய மோசடி வழக்கில் இந்த ஆசாமியை மடக்கி கொண்டு வந்ததும் போதுமான ருசுவில்லாமல் விட வேண்டி வந்ததையும் சாம்புவுக்கு சொல்லியிருக்கிறார் கோபாலன். இவன் பழம் பெருச்சாளி என்று கூட குறிப்பிட்டு சொல்லுவார். சாம்புவுக்கு மனத்தில் பயம் தோன்றியது. இந்த மாதிரி ஆசாமிகளிடம் பழகுவதில் ஆபத்து இருக்கும். இவனுடன் நமக்கென்ன விரோதம்? எதற்கும் ஆமாம் சாமி போட்டுவிடலாமே. கோபாலன் என்ன சாதிக்கப் போகிறார்? இவன் எதை சாதிக்காமல் இருந்து விடப்போகிறான் என்று சாம்பு மனத்தில் எண்ணினான். என்ன யோசிக்கிறீங்க? நம்ம கிட்ட யாரும் அண்ட முடியாது. ஒளிவு மறைவு கிடையாது. வரும்படி வந்தது. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், சாப்பிடணும். வரும்படி இல்லை, பட்டினி கிடக்கவும் நான் தயார் என்றான் அவன். ரொம்ப சரி என்று சாம்பு சொல்லி அவனை முறைக்காமல் பார்த்து கொள்ள அவன் கைத்தடியை புகழ்ந்தான். ரொம்ப நன்னா இருக்கு சார் இது. எங்கே வாங்கினீங்க என்று கேட்டான். இது ஸ்பெஷலாக தருவிச்சது. இங்கே எங்கேயும் கிடைக்காது. உங்களுக்கு கோபாலன் தருவார் சார். நம்மளை ஏன் கேட்கணும்?
சேச்சே, ஒன்று தருவிச்சு கொடுங்க, இல்லாட்டா இதையே எடுத்துக்கிறேனே
என்று சாம்பு தடியை பிடித்தான். கையை எடுங்க சார். உங்களுக்கு வேணா எழுதி அனுப்புறேன் வேற என்று தடியை விடாமல் பிடித்து கொண்டான் பெருச்சாளி. சாம்புவின் கௌரவத்துக்கு இது சிறிய பங்கமாகத்தான் பட்டது. ஒவ்வொருத்தர் சாம்பு பார்த்த பண்டத்தை காணிக்கையாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். சாம்பு வாயை திறந்து கேட்க மாட்டானா என்று துடி துடித்து கொண்டிருக்கிறார்கள். தன் வாயை திறந்து கேட்டதை கூட கொடுக்க இவன் தயங்குகிறான். அவனுக்கு வந்த ஆத்திரத்தில் சிறிது நேரம் கூட அங்கே இருப்பதற்கு இஷ்டமில்லை. இவன் கண்ணெதிரில் இதே மாதிரி தடி ஒன்றை வாங்கி வைத்து கொண்டு அடுத்த கச்சேரியில் வந்து உட்காராவிட்டால் நான் சாம்பு இல்லை என்று மனதுக்குள் ஒரு சபதம் செய்து கொண்டான். சிறிது நேரம் விரைப்பாக உட்கார்ந்திருந்துவிட்டு நிம்மதியற்ற மனத்துடன் வெளிக்கிளம்பினான் சாம்பு. வெளியில் வந்தவன் ஒரு நிமிஷம் திகைத்து நின்று விட்டான். இன்ஸ்பெக்டர் கோபாலன் தமது பிரம்பை கட்கத்தில் வைத்து கொண்டு காரியதரிசியுடன் ஏதோ பேசிக்கொண்டு நின்றார். சாம்புவை பார்த்ததும், ஓய், உமக்கு 100 வயது இல்லை, 108 வயது. வீட்டில் விசாரித்தேன், இல்லை என்றதும் எங்கேடா பார்க்கலாம் என்று வருகிறேன். அகஸ்மாத்தாக சபையில் விசாரித்தால் நீரே புறப்படுகிறீர். நான் வந்த காரியம் ஜெயம்தான்.
என்ன காரியம் அது
என்று கேட்டான் சாம்பு. பிரமாதமான காரியம் ஒன்றுமில்லை. பிளாக்கர்ஸ் ரோட்டில் ஒரு கம்பெனியில் சர்ச் நடத்தணும். கூட இருந்தீரானால் உபயோகமாக இருக்கும்.
நான் என்னத்துக்குண்ணா? எனக்கு இப்போ ரொம்ப தலைவலியாக இருக்கு என்றான் சாம்பு.
எனக்கும் தான் தலைவலி. 2 பேருமாக காபி சாப்பிடலாம், வாரும்.
அதோடு வீட்டுக்கு அவசரமாக போகணும் என்றான் சாம்பு.
என் காரிலேயே அனுப்புகிறேன் சீக்கிரமாக. எதற்கும் இந்த கோபாலன் அசைகிற வழியாக தோன்றவில்லையாதலால் சாம்பு விழித்தான். அவன் விழித்து கொண்டிருக்கும் போதே கோபாலன் அவனை போலீஸ் வேனில் ஏற்றி தாமும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். வண்டியில் மேலும் 5-6 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள். கோபாலன் விவரித்தார்.
விஷயத்தை சொல்கிறேன் கேளும். நாம் போகிற இடம் விமலா அண்ட் கம்பெனி, மர சாமான்கள் விற்கும் இடம். இது சில நாட்களாக நம்ம கவனத்துக்கு வந்திருக்கிறது. சந்தேகத்துக்கு இடமான பேர் வழிகள் இங்கே நடமாட்டம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். மர வியாபாரத்துடன் ஏதோ திருட்டு வியாபாரமும் நடக்கிறது என்று மட்டும் தெரிகிறதே ஒழிய அது என்ன என்று சொல்ல முடியவில்லை. இன்று காலையில் நான் பழம்பெருச்சாளி முத்துசாமி வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் யமகாதகன், நம் கண் எதிரிலேயே ஃபோர்ஜரி செய்பவன். இந்த பயல் அடிக்கடி இந்த கம்பெனிக்கு வருவதும் போவதுமாக இருக்கிறான் என்று கேள்வி. என்னிடம் திமிராக பேசினான். என்ன சார், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் ஓடிவிட வேண்டுமா சார்? சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போனால் கூட அதிலே ஒரு சந்தேகமா என்று கேட்டான். என் சந்தேகம் மட்டும் தீரவில்லை. இன்று போய் அந்த கம்பெனியிலேயே ஒரு சர்ச் போடுவது என்று வந்துவிட்டேன். உம்ம ஒத்தாசையும் கூட இருந்தால்.
போலீஸ் வேன் நின்றது. சாம்பு எழுந்தான். இன்ஸ்பெக்டர் வண்டியிலிருந்து குதித்து அந்த கம்பெனியில் நுழைந்தார். அப்போது மாலை சுமார் 6 மணி இருக்கும். கடை மேனேஜர் சிப்பந்திகளை அனுப்பிவிட்டு கடையை மூடும் சமயம்,
சார் நாங்கள் போலீஸ் என்றார் கோபாலன்.
வாருங்கள், என்ன விசேஷம் என்றார் மேனேஜர்.
விசேஷம் இல்லாமல் வருவோமா? இருக்கிறது விசேஷம், தானே வெளிப்படுகிறது என்று சொல்லி தம் கூட வந்தவர்களுக்கு, நடக்கட்டும்,
என்று உத்தரவு கொடுத்தார் கோபாலன்.
சார், இதென்ன அக்கிரமம்? ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி எங்களை, கௌரவமுள்ள வியாபாரிகளை அவமானப்படுத்துவது என்றார் மேனேஜர்.
ஒன்றும் எங்களுக்கு அகப்படாவிட்டால் உமக்கென்ன அவமானம்? எங்களுக்குத்தானே அவமானம்
என்றார் கோபாலன்.
ஒன்றும் உங்களுக்கு அகப்படாது சார்.
அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோமே, நீர் ஏன் சிரமப்படுகிறீர்?
இல்லை சார், நீங்கள் போலீஸ் ஆபீசர்தான். இருந்தாலும்
ஷட் அப் என்றார் கோபாலன் கம்பீரமாக.
மேலே நடக்கட்டும் என்று மற்றவர்களை முடுக்கினார்.
சோதனை துரிதமாக நடந்தது. சாம்பு பின்பற்றி வர கோபாலன் மேற்பார்வை செய்தார். பீரோக்கள், மேஜைகள், மர அலமாரிகள், சோபாக்கள், கட்டில் எல்லாம் புரட்டப்பட்டன. ஒரு மூலை விடாமல் சோதனை போட்டாயிற்று. ஒன்றும் அகப்படவில்லை. வேறொரு பகுதியில் பலவிதமான கைத்தடிகள் அடுக்கப்பட்டிருந்தன. அவைகளை புரட்டினார்கள். மௌனமாக பார்த்து வந்த சாம்புவுக்கு சட்டென்று ஒரு கைத்தடியை பார்த்ததும் மகிழ்ச்சி பொங்கியது. பெருச்சாளி வைத்திருந்த அதே மாதிரியான தடி அது.
சோதனை முற்று பெற்ற போது கோபாலன் முகம் சுண்டித்தான் இருந்தது.
பெரிதாக எதையோ எடுக்கப் போகிறோம் என்று உற்சாகமாக வந்த அவர் ஏமாற்றமே அடைந்திருந்தார். மேனேஜர் முகத்திலோ கோபமும் ஒருவித பெருமிதமும் தென்பட்டன.
உங்களுக்கு வீண் சிரமம் என்றார் அவர்.
குரலில் கூட எகத்தாளம்.
எங்கள் டியூட்டியை செய்தோம் என்றார் கோபாலன்.
சாம்பு அசடு வழிய, சார் வந்ததுதான் வந்தோம், நான் ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் மேனேஜரிடம்.
எது சார் அது? சாம்பு காண்பித்ததும் மேனேஜர் உதட்டை பிதுக்கி, இது ஏற்கனவே ஆர்டருக்கு வந்ததாயிற்றே என்றார்.
சாம்புவின் முகம் இறங்குவதை கவனித்த கோபாலன்,
யார் ஆர்டர் அது என்று அதட்டினார்.
கருப்பையா நாடார்.
நான் சொல்லிக் கொள்கிறேன் அவருக்கு. வாரும் சாம்பு, தடியை எடுத்துக்கொண்டு.
இல்லை, இது கூடாது சார். நீங்கள் இப்படி எங்கள் பிஸ்னஸில் தலையிடுவது அநியாயம் என்று மேனேஜர் மன்றாடினார்.
கோபாலன் அதை கவனிக்கவே இல்லை. சாம்புவை தள்ளிக்கொண்டு வண்டியில் ஏற்றி வீட்டில் இறக்கிவிட்டு போனார்.
சாம்பு வீட்டில் நுழைந்தபோது அங்கே திமிலோகப்பட்டு கொண்டிருந்தது.
வேம்பு ஒரு பெஞ்சின் மேல் நின்று கொண்டு ஒரு மூலையை பார்த்து கையை ஆவேசம் வந்தவள் போல் ஆட்டிக்கொண்டிருந்தாள். நாற்புறமும் சாமான்கள் இறைந்து உருண்டு கிடந்தன.
என்ன என்றான் சாம்பு திகைத்து.
பெருச்சாளி என்று அவள் பயத்துடன் குழறினாள்.
சாம்பு கைத்தடியால் மூலையில் கிடைத்த சாக்கை தட்டினான்.
மறு வினாடி ஒரு பெரிய பெருச்சாளி அதிலிருந்து புறப்பட்டு ஓடியது. சாம்புவுக்கு அது தன்மீதே திரும்புமோ என்று உள்ளூர பயந்தான்.
இருந்தாலும் வேம்பு இருந்த தைரியத்தில் தடியை ஓங்கி தலைமேல் சுழற்றி பெருச்சாளி ஓடிய திசையில் பலமாக அடித்தான்.
அந்த அடி பெருச்சாளியின் மீது பட்டிருந்தால் அது அப்போதே பரலோகத்தை எட்டி பார்த்திருக்கும். ஆனால் அதன் தலையில் பிரம்மன் வேறு விதமாக சாவு எழுதியிருந்தபடியாலோ எனவோ உயிர் தப்பி ஓடிவிட்டது. சாம்பு புதிதாக வாங்கி வந்த தடி தரையில் மோதவே அதன் பூன் தெரித்து ஒரு மூலையில் போய் விழுந்தது.
பூன் கழன்ற இடத்தின் வழியாக தடியிலிருந்து ஒருவித பொடி கொடகொடவென்று கொட்டியது.
உளுத்த தடி என்றாள் வேம்பு.
சாம்பு அதை பரீட்சிக்கும் முன்பு மீண்டும் கோபாலன் நுழைந்தார்.
உம்மை தனிமையில் கண்டு பேசவே வந்தேன். சர்ச் பண்ணினோமே, ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டதோ
என்று படபடப்பாக கேட்டுக்கொண்டே வந்தவர் சாம்புவின் கையிலிருந்த தடியை பார்த்து பிரமித்தார்.
மறுவினாடி அதை பிடுங்கி பரிசோதித்தார்.
அவர் முகம் பிரகாசமடைந்தது.
சாம்புவின் முதுகில் பளார் என்று ஒரு சொட்டு வைத்து,
இது கஞ்சாத்துள். இப்படி வாக்கிங் ஸ்டிக்கில் ஓட்டை செய்து ஒழித்து வைத்து ஸ்பெஷல் ஆர்டர்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறார்கள் பேர் வழிகள். லைசன்ஸ் வாங்காமல் ஏமாற்ற இது வழி. இது மாதிரி கழி இருக்கிற இடங்களை இனிமேல் தேடணும் என்றார் கோபாலன்.
பெருச்சாளியை ஒரு அடி போட்டு என்று தான் செய்த காரியத்தை சாம்பு விவரிக்க போன போது,
என்ன சார், காலம் வர பெருச்சாளி வீட்டில் போய் பார்த்தேனே, அங்கே கூட ஒரு தடி இது மாதிரி இருந்ததே என்றார் அவர்.
எந்த நிமிஷமே போய் பிடியுங்கள் சங்கீத சபாவில் என்று சாம்பு யோசனை கூறினான்.
சாம்புவின் ஆயுளில் முதன் முதலாக ஒரு யோசனை கூறியது இப்போதுதான்.
சாம்பு வீட்டு பெருச்சாளி என்னவோ அன்று அடிக்கு தப்பித்து கொண்டது. ஆனால் பழம் பெருச்சாளியோ கோபாலன் கைசாட்டைக்கு தப்ப முடியவில்லை.
லைசன்ஸ் இல்லாமல் கஞ்சா, அபினி முதலிய லாகரி வஸ்துக்களை தடிக்கம்பின் மூலம் திருட்டு வியாபாரம் செய்ததாம் அந்த கம்பெனி. முதலில் ஒரு புது சிப்பந்தி செய்த தவறுதலால் இந்த தடிக்கம்புகளில் 5-6 சம்பந்தப்படாதவர்களுக்கு விற்கப்பட்டுவிட்டன. அவை ஒவ்வொன்றையும் பார்த்து இரவுக்கிரவே பிடுங்கியிருக்கிறார்களாம். இவ்வளவையும் அரை மணிக்குள் கோபாலன் பெருச்சாளியை கக்க வைத்து சாம்புவையும் டெலிபோனில் கூப்பிட்டார்.
சார், ஒரு கோடி காண்பித்தீர்களே, அதுவே போரும் சார். வெளுத்துப்பிட்டேன் பெருச்சாளியை. அது இருக்கட்டும், அந்த தடிக்கம்பு பூனை கழட்டணும்னு எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார்.
எல்லாம் பெருச்சாளி படுத்தின பாடுதான் என்று சாம்பு தன் வீட்டு பெருச்சாளியை நினைவுபடுத்தி கொண்டான்.
அடேடே, முன்னாலேயே அவன் மேலே உங்களுக்கு சந்தேகம் விழுந்துடுத்தா என்று ஆச்சரியப்பட்டார் இன்ஸ்பெக்டர்.
நம்ம வீட்டிலேயே ஒரு பெருச்சாளி அட்டகாசம் பண்றது. என் வைஃப் ரொம்ப பயப்படுறா சார். நீங்க வந்து இதையும் அடித்தால் கூட சௌகரியமாயிருக்கும் என்றான் சாம்பு.
கோபாலன் சிரித்தார். டெலிபோனை வைத்துவிட்டு உள்ளே வந்த சாம்பு,
அடியே, கழியை நான் உடைத்தது எவ்வளவு நல்லதா போச்சு பார்த்தாயா என்றான் வேம்புவிடம்.
அதை நீங்கள் உடைக்காமல் இருந்தால் கூட நானே உடைக்கிறதாகத்தான் இருந்தேன். நீங்கள் இருக்கிற அழகுக்கு ஒரு தடிக்கம்புதான் குறைச்சல். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்தபோது எனக்கு பற்றி கொண்டுதான் வந்தது. நானே அதை முறித்து விறகில்லாத சமயத்தில் வெந்நீர் அடுப்பிலே போடலாம் என்றுதான் நினைத்தேன் என்றாள்.